அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதிதாய் கேட்பவர்களாக இருப்பீர்களானால், உங்களை அன்புடன் இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7 முதலாம் முதல் சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகையின் சமயத்திலே கொடுக்கும் செய்தியை கவனிக்கிறோம். இந்த அதிகாரத்திலேதான் இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர் என்ற சத்தியம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் என்ற வாக்குத்தத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் 7:1 பாருங்கள். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். இதைத் தொடர்ந்து என்ன காரியம் நடைபெற்றது என்பதை யோவான் கூறுவதனாலே இவைகளுக்கு பின்பு என்ற வார்த்தையோடு இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். யோவான் 6 நடைபெற்ற சம்பவம் கலிலேய கடல் அருகே நடைபெற்றது. அதற்கு முன் இயேசு எருசலேமிலே இருந்தார். அப்பொழுதுதான் பெதஸ்தா குளத்தின் அருகே ஒருவனை குணமாக்கினதனாலே பிரச்சினை உருவானது. நான் வாசித்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாதபடியினால் கலிலேயாவிலே சஞ்சரித்தார். ஏனென்றால் சமய தலைவர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். பிதா அனுப்பிய பணித்திட்டத்தின் மையத்திலே இயேசு கிறிஸ்து பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நேரம் வரும் முன்னதாக அவர்கள் அவரை தொட முடியாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த கடைசி 6 பணிகளுக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். இந்த குறிப்பிட்ட காலத்திலே நடைபெற்ற முக்கிய சம்பவமாக யோவான் எழுதுவதுதான் இந்த கூடார பண்டிகை. 7:1 நாம் வாசிப்பது போல இயேசுவுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் மக்கள் எழும்புகிறார்கள். 6 அந்த புயலானது முழு அளவிலே அவரை சிலுவையிலே அறையப் போகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கும் அப்படிப்பட்ட புயல்கள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. இந்த உலகத்திலே வாழ்ந்த எந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாகவும் எழுந்த விரோதங்களை விட இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பலத்த செய்கைகள் எழும்பி வருகிறது. இந்த காலங்களிலே கூட அவருக்கு விரோதமாக எவ்வளவு அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளவு அசிங்கமாக பேசுகிறார்கள். புயலானது கூடிக்கொண்டே வந்தாலும் அவருடைய திட்டப்படி அவர்களுக்கு அவர் விலகியிருந்தார். இப்பொழுது கூடார பண்டிகையின் சமயமானதினாலே அவர் எருசலேமிற்கு வருகிறார். 2 பாருங்கள். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், எல்லா யூத ஆண்களும் வருடத்திலே 3 கட்டாயம் எருசலேம் தேவாலயத்திற்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை கை கொண்டு வந்தார். எனவே அவரும் பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே, கூடார பண்டிகையின் சமயத்திலே, பெந்தேகோஸ்தே பண்டிகையின் சமயத்திலே எருசலேமின் தேவாலயத்திற்கு வருவார். கூடார் பண்டிகை குறித்த விவரத்தை லேவியராமம் 23 நாம் பார்க்கலாம். எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் விடுதலை பெற்றதை மகிழ்ச்சியாக கொண்டாடும் பண்டிகை அது. வனாந்தர பிரயாணத்திலே அவர்கள் கூடாரங்களிலே தங்கி வந்தார்கள். எனவே இது கூடார பண்டிகை என அழைக்கப்படுகிறது. அந்நாட்களிலே ஆங்காங்கே வெளியே கூடாரம் அமைத்து தங்கியிருப்பார்கள். அங்கே எக்காலம் ஊதப்படும், 70 காளைகள் பலியிடப்படும், ஆலயத்திலே தண்ணீர் ஊற்றப்படும். கடைசி நாளிலே 2 அது நிறைவேற்றப்படும். ஏனென்றால் வனாந்த பிரயாணத்திலே கற்பாறையிலிருந்து தேவன் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்ததை அவ்வாறு நினைவு கூர்ந்தார்கள். சீலவாம் குளத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வருவார்கள். அவ்வளவையும் தேவாலயத்திலே ஊற்றுவார்கள். உள்பிரகாரத்திலே விளக்குகள் ஏற்றப்படும். இது அவர்களை வழிநடத்தின மேக ஸ்தம்பத்திற்கும் அக்னி ஸ்தம்பத்திற்கும் அடையாளமாக நினைவு கூறப்படுகிறது. இந்த மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். கூடார பண்டிகையை தவிர மற்ற எல்லா பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளும் உண்மையிலே நிறைவேறிவிட்டன. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பண்டிகையும் நிறைவேறும். யோவான் 7:3-5 பாருங்கள். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விட விட்டு யூதேயாவுக்கு போவோம். அவருடைய சகோதரர் என்று சொல்லும்பொழுது அவருடைய சீஷர்கள் அல்ல, இது அவருக்கு பின் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த சகோதரர்கள். மத்தேயு 13:55 அவருடைய பெயர் யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வரிசையில் வரும் யாக்கோபுதான் யாக்கோபு நிருபத்தை எழுதியது. யூதாதான் யூதா நிருபத்தை எழுதியிருக்க வேண்டும். இவையெல்லாம் மிக பின்னான காலங்களிலே எழுதப்பட்டன. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்த நாட்களிலே அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். அந்த ஆலோசனையை அவர் செயல்படுத்த முடியாது. யோவான் 7:6 பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. அங்கே அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தமாக அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆலோசனையை எடுத்துக் கொள்ளவில்லை. அவரோ பிதாவினுடைய திட்டத்தின்படி முன்னேறிக் கொண்டிருக்கிறார். உலகத்தின் ஞானத்தை அவர் பின்பற்றவில்லை. அவருடைய சொந்த மன விருப்பப்படியும் செயல்படவில்லை. பிதாவுடைய திட்டத்தை அவர் செய்கிறபடியினாலே பிதாவினுடைய நேர திட்டப்படியே அவர் சென்று கொண்டிருக்கிறார். என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்வதை நாம் கவனிக்க வேண்டும். இவ்வாறு கூறுவதனாலே அவர் இந்த பண்டிகைக்கு செல்லப்போவதில்லை என்று பொருள் அல்ல. வெளியரங்கமாக அவர் செல்லப்போவதில்லை. பிதாவினுடைய நேரத்திலே பிதாவினுடைய வழியிலே அவர் கடந்து செல்வார். வசனம் 7-9 வரை பாருங்கள். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். உலகமானது கிறிஸ்துவுக்கு பகையாயிருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். அவர் விளக்கை போட்டதனாலே அந்த வெளிச்சத்திலே எல்லா தவறுகளும் வெளியரங்கமாகிறது. அவருடைய வெளிச்சம் பாவத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் பாவத்தை கண்டிக்கிறார். இந்த காரணத்தினாலேயே உலகம் அவரை பகைக்கிறது. அவருடைய வாழ்க்கையினாலேயே அவர் பாவத்தை பகைக்கிறவராயிருக்கிறார். மனிதனுடைய இருதயம் பொல்லாங்காயிருப்பதனாலே அவன் கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறான். மனித சமுதாயத்தை இயேசு நேசித்தபடியினாலே அவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கும்படியாய் சென்றார். அந்த மாபெரும் அன்பு ஒன்றே பகைஞரான மனிதருடைய இருதயத்தையும் உடைக்கும். தரிசு பட்டணத்து சவுலுடைய வாழ்க்கையிலே இதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை பின்பற்றினவர்களை பயமுறுத்திக் கொண்டிருந்தான். அவரை பின்பற்றிய எவரையுமே வெறுத்தான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக அவன் அறிந்து கொண்டபொழுது அவருடைய உள்ளம் உடைந்தது. கலாத்தியர் 3:20 வசனத்திலே இதை குறித்து சொல்லியிருக்கிறார். அவர் என்னை நேசித்தார், தன்னையே எனக்காக தந்தார் என்றார். யோவான் 7:10 வசனத்திலே அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தனது சீடர்களோடு கூட ஒரு மாற்று பாதையிலே சென்று ஆட்டுவாசல் வழியாய் உள்ளே சென்றிருப்பார். வெளியரங்கமாக பவனியாக அவர் எருசலேமிற்குள்ளே நுழையும் வரை அவர் சென்றபோதெல்லாம் இந்த ஆட்டுவாசலின் வழியாகத்தான் உள்ளே சென்றிருக்க வேண்டும். தொடர்ந்து வருகிற வசனங்களிலே நாம் பார்க்கும்பொழுது பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்றார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. இங்கே யூதர்கள் என்று குறிப்பிடுவது சமய தலைவர்களை குறிக்கிறது. அந்த யூத மத தலைவர்கள் அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் கட்டாயம் வந்தாக வேண்டும். அவரை குறித்து அநேக வாக்குவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. இவை எல்லாமே ரகசியமாக பின்னணியத்திலே நடைபெற்றது. ஏனென்றால் வெளியரங்கமாக யாராவது ஏதாவது சொன்னால் கலகத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கைது செய்யப்படக்கூடும். யோவான் 7:14 வசனத்திலே பாருங்கள். பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்தில் போய் உபதேசம் பண்ணினார். கவனித்தீர்களா? திடீரென்று சொல்லி அவர் தேவாலயத்திலே காட்சியளிக்கிறார். தேவனுடைய நாட்காட்டியிலே இந்த கூடார பண்டிகை இடம்பெற்றதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை வரும்பொழுது அது நடைபெறும். இந்த பண்டிகையானது எல்லாம் எரிக்கப்படும், அழிக்கப்படும் ஒரு காரியத்தை சொல்கிறது. அவர் திடீர் என்று சொல்லி காட்சி கொடுக்கப் போகிறார். மல்கியா 3:1 வசனத்தை பாருங்கள். கவனிங்கள், வாசிக்கிறேன். மல்கியா 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இயேசு இரண்டாவது முறை வரும்பொழுது இது நிறைவேறும். யோவான் 7:15. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி அடிக்கடி பிரசங்கிக்கிறார் என்பதை கவனித்தீர்களா? அவர் தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இப்பொழுது அந்த யூத தலைவர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் எப்படி இந்த அளவு வேத எழுத்துக்களை அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இதே அதிகாரம் 46 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவருக்கு எதிரானவர்கள் கூட அந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்று சாட்சி சொல்கிறார்கள். யோவான் 7:16, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. இயேசுவின் செய்தியை புறக்கணிக்கிறவர்கள் தேவனுடைய செய்தியை புறக்கணிக்கிறார்கள். 4 அதிகாரத்திலேயும் 5 அதிகாரத்திலேயும் அவர் சொல்லும் பொழுது அவரை புறக்கணிக்கிறவர்கள் தேவனை புறக்கணிக்கிறார்கள் என்பதாக கூறினார். அவர் தன்னை தேவனுக்கு சமமாக சொல்லவில்லை என்று நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. அவர் அப்படி அல்ல என்று ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்க இயலாது. ஆனால் அவர் தேவனுக்கு சமமானவர் என்று வேதவசனம் சொல்லவில்லை என்று நீங்கள் கூற முடியாது. யோவான் 7:17, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். அருமையானவர்களே, விருப்பம் உள்ளவர்களை குறித்து பழைய ஏற்பாடு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 34:8 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆம், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் அந்த தேவ உபதேசங்களை அறிந்து கொள்வான் என்கிறார். கர்த்தருடைய வார்த்தை குறித்த ஒரு அன்பு உள்ளம் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது மனிதனுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டால்தான் நேசிக்க முடியும். ஆனால் தேவனுடைய ஞானத்தை நாம் நேசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தை குறித்த படிக்கட்டுகள் என்ன தெரியுமா? அறிவு, அன்பு, கீழ்ப்படிதல். இதைத்தான் அவர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்கிறார். ஆப்பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும். எனவேதான் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் என்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு விருப்பம் உண்டானால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அதை உண்மையாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். யோவான் 7:18 சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. இங்கே கேள்வி என்னவென்றால், மனிதன் தேவனுக்கு செவி கொடுக்க விருப்பமுள்ளவனாயிருக்கிறானா இல்லையா என்பதுதான். விருப்பமுள்ளவர்களாயிருப்பார்கள் என்றால் தேவன் அவர்களோடு தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவார். அப்படி என்றால் பிதாவின் நிமித்தமாக பேச வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக் கொள்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு வாஞ்சை இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களோடும் பேசுவார். வாஞ்சையோடு நிகழ்ச்சி கேட்கிற அநேகர் எழுதுகிற சாட்சி என்ன தெரியுமா? ஆண்டவர் எனக்காகவே இந்த செய்தியை கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசினார். என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை அறிந்து பேசினார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் தங்களோடு பேச வேண்டும் என்ற வாஞ்சையோடு நிகழ்ச்சியை கேட்கிறார்கள். அவ்வளவுதான். ஆனால் அநேக வேளைகளிலே மனிதருடைய ஆர்வம் எதிலே இருக்கிறது? தனக்கு மகிமையை கொண்டு வருகிற மனிதன் மேலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து புதிய ஒரு சமயத்தை உருவாக்க திட்டமிட்டு செயல்பட்டு இருப்பார் என்றால் அநேகர் அவரை பின்பற்றியிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே மகிமைப்படுத்தவே இல்லை. அவர் எல்லா கனத்தையும் மகிமையையும் எப்பொழுதும் பிதாவாகிய தேவனுக்கே கொடுத்தார். 1 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்கிறது? ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இந்த காரணத்தினாலேதான் சில வேதவசனங்களை வாசித்தாலும் எதையுமே அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் மூலமாக எந்த பயனையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளப் போவதில்லை. யோவான் 7:19, மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். நான் மலைப்பிரசங்கத்தின்படி வாழ்கிறேன் அல்லது 10 கற்பனைகளின்படி வாழ்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் அது மாய்மாலம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், உங்களில் ஒருவனும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணமானது நாம் தொலைந்து போன பாவிகள் என்பதை நமக்கு காட்டும் ஒன்றாயிருக்கிறது. பிரமாணம் முக்கியமானதுதான். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை நாம் தூக்கி எறிந்துவிட முடியாது. அது தேவனுடைய மன விருப்பத்தை காட்டுகிறது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்னவென்றால் நாம் பாவிகள் என்பதை அது நமக்கு காட்ட வேண்டும். நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை நாம் உணர வேண்டும். கலாத்தியர் 3:24 நாம் வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணமானது நம்மை கிறிஸ்துவண்டை வழிநடத்தும் உபாத்தியாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வசனங்கள் 20-21 பாருங்கள். ஜனங்கள் அவருக்கு பிரதித்திரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். இங்கே மக்கள் ஏன் அவ்வாறு சொல்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை அழிக்க நடைபெறுகிற சதி அவர்களுக்கு தெரியாது. இங்கே அவர் குறிப்பிடும் கிரியை பெதெஸ்தா குளத்தண்டையிலே அவர் குணமாக்கியவான் இதனை குறிக்கிறது. அந்த கிரியைதான் அவர்களுடைய எரிச்சலை தூண்டிவிடும் காரியமாயிருந்தது. யோவான் 7:22-24 வரை பாருங்கள். விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுத்தமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாயிருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அருமையானவர்களே, விருத்த சேதனம் என்னும் சடங்காச்சாரமானது ஆபிரகாமை சென்றடைகிறது. அது மோசேயின் நியாயப்பிரமாணத்தை விடவும் பழமையான ஒன்று. இயேசு இங்கே எதை சொல்கிறார்? அவர்கள் பழக்கங்களை கையாளுவதிலே எப்படி சரியான வழியாய் அவர்கள் செயல்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார். அதாவது, நியாயப்பிரமாணத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார்கள். ஒரு குழந்தை பிறந்து 8வது நாள் ஆகும்பொழுது, அது ஓய்வு நாளாய் இருந்தாலும் அந்த குழந்தை விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. இதைத்தான் இயேசு சுட்டிக்காட்டினார். இதற்கு அவர்கள் யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. தொடர்ந்து வெளிப்பிரகாரமாக நியாய தீர்ப்பு செய்கிறவர்களை குறித்து அவர் எச்சரிக்கிறார். இன்றைக்கு இது நம்மிலே அநேகருக்கு கடினமான ஒரு காரியமாயிருக்கிறது. ஏனென்றால், அநேக வேளைகளிலே நாம் வெளிப்பிரகாரமாக நடைபெறும் காரியங்களை பார்த்து தீர்ப்பு செய்கிறவர்களாயிருக்கிறோம். எல்லா உண்மைகளும் நமக்கு தெரியாது. யோவான் 7:25-27 வரை பாருங்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள், இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே, மெய்யா இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ, இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். பிரியமானோர்களே, கவனித்தீர்களா? மீண்டுமாக இங்கே இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து அவர்களுக்குள்ளே பிளவு காணப்படுகிறது. வசனங்கள் 28-29 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கேயிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். இங்கே இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் உண்மையாகவே என்னை அறிவீர்களா? நீங்கள் என்னை அறிவீர்கள் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், ஆனால் உண்மையாக உங்களுக்கு என்னை தெரியாது. நான் எங்கே இருந்து வந்தேன் என்று உங்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறீர்கள், ஆனால் உண்மையாக அது உங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார். யோவான் 7:30. அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கைபோடவில்லை. வசனங்கள் 31-34 வரை நாம் பார்க்கும்பொழுது, ஜனங்களிலே அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கலும் அதிகம் செய்வாரோ என்று சொல்கிறார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது, அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போவேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாதென்றார். இயேசு கிறிஸ்து அவரை பிடிக்க வகை தேடின பரிசேயர்களிடத்திலே மிக தெளிவாக சொன்னார். வேலை வரும் முன்னதாக நீங்கள் என்னை பிடிக்க முடியாது என்பதை சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை விட்டு போய்விடுவார் என்றும் கூறுகிறார். இன்னும் கொஞ்சம் காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினரிடத்திற்கு போகிறேன், என்னை தேடுவீர்கள் ஆனாலும் காண மாட்டீர்கள் என்கிறார். இவர் எதை குறித்து சொல்கிறார்? உயிர்த்தெழுதலை குறித்தும் பரத்து கேறுதலை குறித்தும் சொல்கிறார். இதற்கு பின்னர் அவரை யாரும் தொட முடியாது. இப்பொழுதாவது யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? சிலுவையிலே அவர் மரித்த பின்னர் அவரை நேசித்த கரங்களே அன்றி வேறு யாரும் அவரை தொடவும் இல்லை, அவரை கண்களால் காணவும் இல்லை. யோவான் 7:35-36 வசனங்கள். அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காணமாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவன் சொன்ன வார்த்தையின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அருமையானவர்களே, இது மிகவும் ஒரு வேடிக்கையான ஒன்றாயிருக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலிருந்து மறைந்து கொள்ள முடியாது என்று எண்ணுகிறார்கள். இப்பொழுது கூடார பண்டிகையின் கடைசி நாளாயிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளிலேதான் 2 மடங்கு தண்ணீரை தேவாலயத்திலே ஊற்றுவார்கள். கணுக்கால் அளவு தண்ணீரிலே நின்று ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை கூறியிருக்கலாம். இஸ்ரவேலின் வனாந்தர பிரயாணத்திலே கர்த்தர் கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார் என்பதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 10:4 சொல்லும்பொழுது அந்த பாறை, அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அவரே ஜீவ தண்ணீரை கொடுப்பவர். நிகழ்ச்சியை கேட்டு எங்களுக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலேயும் ஒரு கால திட்டத்தை கொண்டவராயிருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களை குறித்து பிதா ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதையே அவர் நிறைவேற்றும்படியாய் வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எந்தெந்த காலகட்டங்களிலே நாம் என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். நாம் அவரோடு நெருக்கமான உறவுள்ளவர்களாய் வாழும்பொழுது அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட்டுக் கொண்டே இருப்போம். அப்படி அவருடைய சித்தத்தின் மையத்திலே நாம் வாழும் காலங்களிலே நமக்குள்ளே ஒரு திருப்தி, ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். அது மட்டுமல்ல, நாம் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமானவர்களாக இருப்போம். நாம் பணி செய்கிற இடத்திலே மற்றவர்களை மகிழ்விக்கிறவர்களாக இருப்போம். நாம் தொழுது கொள்கிற இடத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியாக ஜீவிப்போம். நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற காலகட்டத்தை மீறி நாம் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்திற்காக நாம் காத்திருப்போம் என்றால் அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். சரியான நேரத்திலே நம் தேவையையும் சந்திப்பார் என்பதை மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கவலையோடும் துக்கத்தோடும், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் இவ்வளவு காலம் கடந்து செல்கிறது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எல்லா காரியங்களுக்கும் காலகட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால், அவரோடு சரியான ஒரு உறவு உங்களுக்கு அனுதனமும் இருக்கும் என்றால், அவர் முந்தி போகிறவரும் அல்ல, பிந்தி போகிறவரும் அல்ல. நம்பிக்கையோடு, ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருங்கள். அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருங்கள். அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவானதாயிருக்கும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எதிராக மக்கள் எவ்வளவோ செயல்பட்டாலும் உம்முடைய காலகட்டத்தை தாண்டி அவர்களால் செயல்பட முடியாது என்பதை நீர் அவர்களுக்கு அறிவித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் காலகட்டங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு சகோதரியினுடைய வாழ்க்கையிலையும், எந்தெந்த காலகட்டங்களிலே அவர்கள் என்னென்ன செய்ய நீர் விரும்புகிறீரோ அதை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி அதன் மூலமாய் கிடைக்கிற திருப்தியையும் மனமகிழ்ச்சியையும் அனுதினமும் அனுபவிக்க உதவி செய்யும். யாராவது கவலையோடும் துக்கத்தோடும் பாரத்தோடும் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, அவர்களுக்கும் இறங்கி அவருடைய ஜபத்திற்கு செவி கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய திட்டப்படி அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும். என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளாய் காத்துக்கொள்ளும். அவர்கள் இருக்கிற இடத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றும். மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாய் மாற்றும். மற்றவர்களை உம்மண்டை வழி நடத்துகிறவர்களாய் நீர் காத்துக்கொள்ளும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரநுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. இட இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்த வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியாம் நட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. கதியாம் நட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடின் கண்ணீர் விடுவாயே. இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. இகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகத்தாலம் முடியும் காலத்தில் என்ன செய்வா. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும் காலத்தில் என்ன செய்வா. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடின் கண்ணீர் விடுவாய். காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரன்றோ. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. தாவாத கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலம் இவருட முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய். குறித்த முடிவை நீ அறியாயோ. முந்தியரேமியான நீயாவு குறித்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத்தமாய் எப்போதும் இருந்திடாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏத்த ஆயத் தமாய் எப்போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாய்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. 1 யோவான் 4:4.